الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله، أرسله بالحق بشيرًا ونذيرًا وداعيًا إلى الله بإذنه وسراجًا منيرًا، فبلغ الرسالة وأدى الأمانة، صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وسلم تسليمًا كثيرًا. أما بعد، فقد قال الله جل وعلا في القرآن حاكياً عن صفات المؤمنين الذين يقولون ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما، وقال النبي صلى الله عليه وسلم إن الله يحب معالي الأمور وأشرافها ويكره سفسافها، أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயணத்திலே ஒரு கிராமத்திலே இறங்கி தங்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. அந்த கிராமவாசிகளிலே ஒருவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தி அவர்களுக்கு விருந்தோம்பல் செய்து அவர்களுக்கு எல்லா வகையிலும் உதவி செய்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் ஒரு சிறு உதவி செய்தாலும் கூட அந்த உதவியை மறக்காமல் அதற்கு உபகாரம் செய்யக்கூடியவர்கள். அந்த கிராமவாசி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உபசரித்து கண்ணியப்படுத்தி எல்லா தேவைகளையும் அவர்களுக்கு செய்து கொடுத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீர் மதீனா வந்தால் கண்டிப்பாக நம்மை வந்து சந்திக்க வேண்டும், அவசியமாக நீர் நம்மை சந்திக்க வேண்டும் என்று அந்த கிராமவாசிக்கு சொன்னார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பயணம் முடிந்து மதீனாவுக்கு வந்து விடுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வந்த பிறகு ஒரு சந்தர்ப்பத்திலே அந்த கிராமவாசி யார் பெருமானாரை கண்ணியப்படுத்தினாரோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விருந்தோம்பல் செய்து உதவிகள் செய்தாரோ அந்த கிராமவாசி மதீனாவுக்கு வருகிறார். வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த அந்த கிராமவாசியிடம் மிக பிரியத்தோடு அன்போடு கேட்டார்கள், சல்னி, சொன்னாங்க, என்னிடம் என்ன வேண்டும் உங்களுக்கு கேளுங்கள், நீங்கள் எதை கேட்டாலும் நான் தருகிறேன், என்ன வேண்டும் கேளுங்கள் என்று சொன்னார்கள். அந்த கிராமவாசி சொன்னார், அஸ் அலு கதாபத்தன் அர்கபுஹா, யா ரசூலல்லாஹ், நான் சவாரி செய்வதற்கு நான் பயணம் செய்வதற்கு எனக்கு ஒரு வாகனம் வேண்டும், ஒரு ஒட்டகம் வேண்டும், எனக்கு ஒரு ஒட்டகம் கொடுங்கள் என்று பெருமானார் இடத்திலே கேட்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஒட்டகத்தையும் அவருக்கு கொடுக்கும்படி சொன்னார்கள். கொடுக்கப்பட்டு விடுகிறது. திரும்பவும் பெருமானார் கேட்டார்கள், சல்னி, இன்னும் என்னிடம் என்ன வேண்டும் கேளுங்கள், உமக்கு என்ன விருப்பமோ அதை தருகிறேன் என்று சொல்கிறார்கள். அந்த கிராமவாசி இரண்டாவதாக கேட்கிறார்கள், என்னுடைய ஆட்டு மந்தைகளை பாதுகாப்பதற்கு ஒரு நாய் ஒன்று கொடுங்கள் என்று கேட்கிறார். ஆட்டு மந்தைகள் வைத்திருக்கிறேன், அதை பாதுகாப்பதற்கு ஒரு நாய் வேண்டும், ஒரு நாய் கொடுங்கள் என்று சொன்னார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாயையும் அவருக்கு கொடுக்கும்படி சொன்னார்கள். மீண்டும் பெருமானார் கேட்டார்கள், சல்னி, இன்னும் உனக்கு என்ன வேண்டும் கேளுங்கள் என்று. அவர் சொன்னார், என்னுடைய குடும்பத்தினருக்கு வேலை செய்வதற்கு ஒரு பணிப்பெண், ஒரு அடிமை பெண்ணை கொடுங்கள், எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் வேலை செய்வதற்காக சொன்னான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் கொடுத்தான். பெருமானாருடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருந்தது, நீர் என்னிடம் கேளுங்கள் என்று பெருமானார் சொன்னபோது அவர் உயர்ந்த விஷயங்களை கேட்கணும்னு பெருமானார் ஆசைப்பட்டான். ஆனால் அவர் எப்படி இருந்தார்னா, இன்னைக்கு நாம் எப்படி இருக்கோமோ அப்படிதான். நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன, சம்பாதிக்கணும், அது ஹராமோ ஹலாலோ, வீடு கட்டணும், ஊரே மெச்சும்படியான ஒரு திருமணம் செய்ய வேண்டும், இவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியம். பெருமானார் மூன்று முறை கேட்டபோதும் ஒரு வாகனத்தையும் ஒரு நாயையும் ஒரு அடிமை பெண்ணையும் தான் கேட்டார். பெருமானார் இந்த மூன்றையும் கொடுத்து விட்டு அந்த கிராமவாசியை பார்த்து சொன்னார், அஜிஸ்த அந்த கூனக அஜூசி பனி இஸ்ராயில், என்னுடைய அருமை தோழரே, பனு இஸ்ராயிலை சார்ந்த ஒரு மூதாட்டியை போல அல்லவா நீ இருந்திருக்க வேண்டும். பனு இஸ்ரவேலர்களில் ஒரு மூதாட்டி இருந்தார், ஒரு வயதான பெண்மணி இருந்தார். அந்த பெண்மணியினுடைய லட்சியம், அந்த பெண்மணியினுடைய குறிக்கோளை போன்றல்லவா அவனுடைய குறிக்கோள் இருந்திருக்க வேண்டும் என்று சொன்னான். இப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சூழல்லா, அந்த பெண்மணி யார், அந்த பெண்மணி, அந்த பெண்ணுடைய லட்சியம் என்ன, அந்த பெண்ணுடைய குறிக்கோள் என்னன்னு சஹாபாக்கள் கேட்டாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பனூ இஸ்ரவேல் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தோழர்களோடு எகிப்தை விட்டு புறப்பட்ட நேரத்தில், எகிப்தை விட்டு அவர்கள் புறப்படுகிற நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தோழர்கள்லாம் சொன்னாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பனூ இஸ்ரவேலர்களுக்கு ஒரு வசியத்தை செஞ்சிருக்கிறாங்க. என்ன வசியத்துனா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அடக்கப்பட்டது எகிப்தில், அவங்க மன்னராக இருந்தது, ஆட்சி செய்தது எகிப்தில், ஆட்சி செஞ்சாங்க, மரணித்தார்கள், அங்கேயே அடக்கப்பட்டாங்க. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மரணிக்கிற நேரத்தில் பனு இஸ்ரவேலர்களுக்கு ஒரு வசியத்தை செஞ்சாங்க. என்ன வசியத்துனா, இந்த எகிப்து நகரத்தை விட்டு நீங்கள் வெளியே செல்கிற போது என்னுடைய கபரிலிருந்து என்னை தூக்கி என்னை பைத்துல் முக்கத்திஸிலே கொண்டு அடக்க வேண்டும் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வசியத்தை செஞ்சிருந்தான். அடக்கப்பட்டது எகிப்திலே, ஆனால் வசியத்தை செஞ்சாங்க, நீங்கள் எப்போ எகிப்தை விட்டு வெளியேறினாலும் என்னையும் தூக்கி செல்ல வேண்டும், என்னை பைத்துல் முக்கத்திஸில் அடக்கணும்னு சொன்னான். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல அவனுடைய தோழர்கள் சொன்னாங்க, இது யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வசியத், எனவே நாம் இங்கிருந்து செல்லும்போது யூசுப் அலைஹிஸ்ஸலாமையும் நாம் எடுத்து செல்ல வேண்டும் என்று சொன்னாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய கபர் எங்கே இருக்குது? தோழர்கள் சொன்னாங்க, எங்களுக்கு யாருக்குமே தெரியாது, ஆனால் இந்த எகிப்தில் ஒரு பெண்மணி இருக்கிறாங்க, ஒரு வயதான மூதாட்டி இருக்கிறாங்க, அந்த பெண்ணுக்கு மட்டும்தான் தெரியும், ஆனால் அந்த பெண் யாருக்கும் அதை சொல்வது கிடையாதுன்னு சொன்னாங்க. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்ணிடத்தில் போனாங்க, போய் சொன்னாங்க, மூசா யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய கபர் எங்கே இருக்கிறது, அதை எங்களுக்கு காட்டுங்க. இப்போ அந்த பெண் சொன்னாங்க, நான் அதை அவ்வளோ சீக்கிரம் சொல்ல முடியாது, ஒரு கண்டிஷன், ஒரு நிபந்தனை, அந்த நிபந்தனை ஏற்றுக்கொண்டால் நான் அந்த கபரை சொல்கிறேன்னு சொன்னாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, என்ன நிபந்தனை? அந்த மூதாட்டி சொன்னாங்க, சொர்க்கத்தில் நான் உம்மோடு இருக்க வேண்டும், இந்த நிபந்தனை ஏற்றுக்கொண்டால் சொர்க்கத்தில் நான் உம்மோடு நபிமார்களுடைய கூட்டத்தில் இருக்கணும், இந்த நிபந்தனை ஏற்றுக்கொண்டால் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய கபரை நான் காட்டுறேன்னு சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு தயக்கம், ஒரு சாதாரண பெண் நபிமார்களோடு வர வேண்டும் என்று ஆசைப்படுவதா என்று அவங்களுக்கு ஒரு தயக்கம். ஆனால் அல்லாஹ் தஆலா சொன்னான், அந்த பெண்ணுடைய லட்சியம் உண்மையான லட்சியம், நபிமார்களோடு உம்மை போன்ற அம்பியாக்களோடு இருக்க வேண்டும் என்கிற அந்த லட்சியத்தில் அந்த பெண் வாய்மையான பெண், அந்த பெண்ணுடைய நிபந்தனை ஏற்றுக்கொள்ளுங்கள் சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்ணுடைய நிபந்தனை ஏற்றுக்கொண்ட பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாமிடத்திலே அந்த பெண், அந்த வயதான பெண் அந்த கபரை காட்டி கொடுத்ததாக வருகிறது. பெருமானார் சொன்னாங்க, வாழ்க்கையில் இப்படிப்பட்ட லட்சியங்கள் அல்லவா இருக்க வேண்டும், நாளை மறுமையிலே நான் நபிமார்களோடு இருக்க வேண்டும், நல்லோர்களோடு இருக்க வேண்டும், இதுபோன்ற உயர்ந்த குறிக்கோள் அல்லவா இருக்க வேண்டும். இப்போ பெருமானார் என்ன வேண்டும் என்று கேட்டபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்திலே நாளை சொர்க்கத்தில் உங்களோடு இருக்கணும்னு கேட்டிருக்கலாம், உங்களோடு மரணிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கலாம், மதீனாவில் மரணிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கலாம், தீனுக்காக நான் தியாகம் செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கலாம். ஆனால் இந்த உலகத்தினுடைய அற்ப விஷயங்கள், ஒரு வாகனம், ஒரு அடிமை பெண், ஒரு நாய் என்று இந்த அற்ப விஷயங்களையா நீங்கள் கேட்க வேண்டும்? அல்லாஹ் பெருமானார் சொன்னார்கள், இன்னல்லாஹ யுஹிப்பு மாலியல் உமூரி வ அஷ்ராஃபஹா, அல்லாஹ் தஆலா உயர்ந்த லட்சியங்களை விரும்புகிறான், உயர்ந்த குறிக்கோள்களை விரும்புகிறான். வயக்ரஹு சிஃபாஃபஹா, அல்லாஹ் மட்டமான விஷயங்கள், இந்த உலக ரீதியான அற்பமான விஷயங்கள் இவற்றை அல்லாஹ் தஆலா வெறுக்கிறான் என்று சொன்னாங்க. சகோதரர்களே, இந்த சம்பவம் நமக்கு எதை காட்டுகிறது? ஒரு முஸ்லீம் ஒரு குறிக்கோளோடு வாழ வேண்டும், ஒரு லட்சியத்தோடு வாழ வேண்டும். வாழ்க்கை முழுவதும் ஏதோ காலையிலே கடையை திறந்தோம், சாப்பிட்டோம், ஏதோ வேலைக்கு தொழுதோம், வேறு எந்த விதமான லட்சியமும் கிடையாது, எந்த சமூக அக்கறையும் கிடையாது. இந்த சமுதாயத்துக்காக என்ன செய்தோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம், என்ன செய்ய வேண்டும் என்கிற குறிக்கோளும் கிடையாது. இன்றைக்கு நாம் எல்லோருடைய வாழ்க்கையை தான், வாழ்க்கையினுடைய லட்சியம்னு கேட்டால் அந்த கிராமவாசிக்கு என்ன லட்சியம் இருந்ததோ அதான் நமக்கும் வாழ்க்கையினுடைய குறிக்கோள், நமக்கு அதுதான். அதை தவிர எந்த லட்சியமும் இன்றைக்கு நமக்கு இல்லை. பெருமானார் சொன்னாங்க, உயர்ந்த குறிக்கோள்களையும் லட்சியங்களையும் அல்லாஹத்தலா விரும்புகிறான். அல்லாஹ் திருக்குறானிலே மோமின்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், ஒரு நீண்ட வசனம், இபாதுர் ரஹ்மான் என்று ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நீண்ட வசனத்தில் அல்லாஹ் மோமின்களை பற்றி சொல்லும்போது அவர்கள் எப்படி துவா செய்வார்கள், நம்முடைய துவாக்கள் எப்படி இருக்கணும், நாம் என்ன துவா இன்னைக்கு கேட்டுட்ருக்குறோம், மோமின்கள் என்ன துவா செய்வார்கள், அல்லாஹ் சொல்கிறான், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா ஒதுர்ரியாத்தினா குர்ரத ஆயுன், எங்களுக்கு நல்ல சாலிஹான மக்களை, நல்ல மனைவியரை கொடு, எங்களுடைய மனைவி மக்களை எங்களுக்கு கண்குளிர்ச்சியாக ஆக்கு. இந்த துவாவை செய்துவிட்டு அடுத்து அந்த மூமின்கள் துவா செய்கிறார்கள், வஜ்அல்னாலில் முத்தகீன இமாமா, இறையச்சமுடைய முத்தகீன்களுக்கு எங்களை தலைவர்களாக ஆக்கு. அவங்க இப்படி துவா செய்யல, எங்களை முத்தகீன்களாக ஆக்கு என்று, முத்தகீன்களுக்கு எங்களை தலைவர்களாக ஆக்கு. இப்போ ஒரு உமமீனுடைய லட்சியம் என்ன? நல்ல மக்களுக்கு தான் தலைவனாக இருக்க வேண்டும், நல்லோர்களுக்கு தான் வழிகாட்டியாக இருக்க வேண்டும், இப்படிப்பட்ட துவாவை கேட்பதாக அல்லாஹத்தாலா தன்னுடைய அடியார்களை பற்றி சொல்லி காண்பிக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இதா ஸஅல்துமுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டால், ஃபஸ்அலூஹுல் ஃபிர்தௌஸ் அல் ஆலா, நீங்கள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற அந்த உயர்ந்த சொர்க்கத்தை கேளுங்க. சொர்க்கத்தை கேட்டால் கூட உயர்ந்த சொர்க்கம் எது? ஃபிர்தௌஸ். அந்த சொர்க்கத்தை கேளுங்கள், ஏதோ ஒரு சொர்க்கம் அல்ல. காரணம், ஃபிர்தௌஸில் இருக்க ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் இருக்கிறது, அதனுடைய முகடு அல்லாஹுடைய அரஷ். அங்கிருந்து தான் சுவனத்தினுடைய எல்லா ஆறுகளும் பீரிட்டு ஓடுகிறது. அந்த சுவனத்தை கேளுங்கள்னு சொன்னாங்க. எனவே துவாவிலே கூட உயர்ந்த லட்சியங்கள், உயர்ந்த சொர்க்கம், இதை கேட்கும்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அற்புதமான விஷயங்களை கற்றுக் கொடுத்தாங்க. இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி ஒரு அருமையான ஒரு கவிதை ஒன்று படித்தாங்க. ஏன்னா இன்னைக்கு நம்முடைய உள்ளங்கள் அடிமையாக இருக்குது. நம்ம வெளிப்படையில் பார்த்தா ஏதோ சுதந்திர மனிதர்களாக நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம், ஆனால் இன்னைக்கு நாம் அடிமை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இழிவையும் கேவலத்தையும் தாங்கிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த லட்சியமும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி ஒரு அற்புதமான அரபி கவிதை, அந்த கவிதையில் சொன்னாங்க, இன் அன ஐஷ்து லஸ்து அதமு கூதா, நான் உலகத்தில் வாழ்ந்தால் எனக்கு சோறு கிடைக்காமல் போகாது. உலகத்தில் வாழ்ந்தால் நிச்சயமாக சோறு கிடைக்கும், சோறு கிடைக்காமல் போகாது. ஒயின் மித்து லஸ்து அதமு கபரா, நான் இறந்து விட்டால், நான் மரணித்து விட்டால் என்னை அடக்குவதற்கு ஒரு கபர் கிடைக்காமல் போகாது. உயிரோடு இருந்தால் சோறு கிடைக்கும், இறந்து விட்டால் என்னை அடக்குவதற்கு நிச்சயமாக கண்டிப்பாக எனக்கு என ஒரு கபர் உண்டு. ஹிம்மதி ஹிம்மத்துல் முலூக், என்னுடைய லட்சியம் அரசர்களுடைய லட்சியம். சொன்னாங்க, ஹிம்மதி ஹிம்மத்துல் முலூக், என்னுடைய லட்சியம் அரசர்களுடைய லட்சியம். வநஃப்ஸி நஃப்ஸு ஹுர்ரின், என்னுடைய உள்ளம் சுதந்திரமான மனிதனுடைய உள்ளம். தரல் மதல்லத குஃபரன், என்னுடைய உள்ளம் இழிவையும் கேவலத்தையும் குஃபராக கருதுகிறது. என்னுடைய உள்ளம் இழிவையும் கேவலத்தையும் இறை மறுப்பாக குஃபராக கருதுகிறது. இமாம் ஷாஃபி சொன்ன வார்த்தை. இன்னைக்கு நாம் என்னங்க கேவலத்தை குஃபராக கருதுகிறோமா? நம் சமுதாயத்து பெண்களை யாராரோ ஓட்டி கொண்டு செல்கிறான், யாராரோ தள்ளி கொண்டு செல்கிறான். இது சமுதாயத்துக்கு ஏற்பட்ட அவமானம், சமுதாயத்திற்கு ஏற்பட்ட கேவலம், சமுதாயத்திற்கு ஏற்பட்ட இழிவு. இமாம் சொன்னார்கள், தரல் மதல்ல தக்குஃபரன், என்னுடைய உள்ளம் இழிவை தாங்காது, என்னுடைய உள்ளம் இழிவை பொறுத்து கொள்ளாது. அல்லாஹ்வை நிராகரிப்பதும் இழிவை சந்திப்பதும் ஒன்றுன்னு சொன்னான். அல்லாஹ்வை நிராகரிப்பதும் இழிவை சந்திப்பதும் ஒன்று என்பதாக சொன்னார்கள். மேலும் கடைசி அந்த கவிதையை முடித்தாங்க, இதாமா கனியத்து பில் கூ, அல்லாஹ் எனக்கு எந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறானோ இந்த வாழ்க்கையை நான் பொருந்தி கொண்டால் பலி மாதா அஹாஃபு ஜெய்தம் வலா அம்ரா, நான் யாருக்கு அஞ்ச வேண்டும்? அல்லாஹ் கொடுத்த வாழ்க்கை எனக்கு போதுன்னு இருக்கும்போது நான் யாருக்கும் அஞ்ச தேவையில்லை. எல்லோரும் என்னை போன்ற மனிதர்கள், அல்லாஹை தவிர நான் யாரையும் பயப்பட தேவையில்லைன்னு சொன்னாங்க. இது ஒரு அற்புதமான சுயமரியாதை கவிதை, ஒரு தன்மான உணர்வை ஊட்டக்கூடிய கவிதை. ஒரு முஸ்லிமுடைய லட்சியம் அரசர்களுடைய லட்சியமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு அப்படிப்பட்ட லட்சியங்கள் முஸ்லிம்களாக நமக்கு இருக்கிறதா? எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் உயர்ந்த நோக்கம், உயர்ந்த இலக்கு. இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி இஸ்லாமிய உலகனுடைய ஐந்தாம் ஹலீஃபா என்று சொல்கிறோம். அவங்க சொன்னார்கள், உமர் இப்னு அப்துல் அஸீஸ், இன்னலி நஃப்ஸன் தவ்வாகத்தன், ஆசைப்படக்கூடிய உள்ளம் எனக்கு இருக்கிறது. உமர் இப்னு அப்துல் அஸீஸ் சொன்னாங்க, என்னுடைய உள்ளம் ஆசைப்படுகிற உள்ளம், ஆனால் எதை ஆசைப்படுகிறது? சொன்னார்கள், நான் ஒரு கவர்னராக ஆக வேண்டும், ஒரு ஆளுநராக ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், அதை நான் பெற்றுக்கொண்டேன். மதீனாவுடைய கவர்னராக, மதீனாவுடைய ஆளுநராக பொறுப்பு வகிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு தந்தான், ஆசைப்பட்டேன், அது எனக்கு கிடைத்தது. சொன்னார்கள், நான் ஹலீஃபாவாக ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், அல்லாஹ் என்னை ஹலீஃபாவாகவும் ஆக்கினான். மூன்றாவதாக சொன்னார்கள், இன்னொரு ஆசையும் எனக்கு உண்டு, நான் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று, அதையும் அல்லாஹ் எனக்கு தருவான் என்று நம்புகிறேன். இதான் ஒரு மோமினுடைய லட்சியங்கள், ஒரு மோமினுடைய உயர்ந்த எண்ணங்கள். சொன்னாங்க, நான் ஒரு கவர்னராக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், எனக்கு அது கிடைத்தது. ஒரு ஹலீஃபாவாக ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், அது எனக்கு கிடைத்தது. மறுமையின் வெற்றியான சுவனத்தை ஆசைப்படுகிறேன், அதுவும் கிடைக்கும் என்று நம்புகிறேன். இந்த லட்சியங்கள் இன்றைக்கு நம்மிடத்தில் யார்கிட்ட இருக்குது? ஏதோ நம்முடைய எல்லா லட்சியங்களும், நம்முடைய எண்ணங்களும், சிறிய சிறிய வியாபாரங்கள், அற்ப விஷயங்கள், இதை வைத்து தான் நம்முடைய எல்லா வாழ்க்கையும் சுழண்டு கொண்டிருக்கிறதே தவிர, ஒரு பெரிய பொறுப்பு, இந்த சமுதாயத்திற்கு கண்ணியத்தை, இந்த சமுதாயத்திற்கு மரியாதையை தரக்கூடிய ஒரு பெரிய லட்சிய கனவு நமக்கு கிடையாது. அடியான் எப்படி இருக்கிறானோ அப்படி தான் அல்லாஹும். பெருமானார் சொன்னாங்க, அல்லாஹ் சொல்வதாக, அன இந்த வன்னி அப்தி பி, என்னுடைய அடியான் என்னை பற்றி என்ன எண்ணுகிறானோ அப்படி நான் நடந்து கொள்வேன்.
அடியான் என்னை பற்றி எப்படி எண்ணுகிறானோ அப்படி நான் நடப்பேன். ஒருவர் நான் வாழ்க்கை முழுவதும் ஹலால் வியாபாரம் மட்டும் செய்வேன், ஹராமை நெருங்கவே மாட்டேன் என்று எண்ணினால் அல்லாஹ் அவரிடம் அதுபோன்று தான் நடப்பான். அவருக்கு ஹராமுடைய எல்லா கதவுகளையும் அடைப்பான், ஹராமை நெருங்குவதற்குரிய வாய்ப்புகளை அடைப்பான், ஹலாலுடைய உணவை அவருக்கு அல்லாஹ் லேசாக தருவான். இது அல்லாஹுடைய நியதி. அல்லாஹுடைய விஷயத்தில் நீ என்ன எண்ணுகிறாயோ, எப்படி நீ எண்ணுகிறாயோ அந்த வாசல்களை அல்லாஹ் அவருக்கு லேசாக்குகிறான். நமக்கு அல்லாஹுடைய விஷயத்தில் நம்பிக்கை அப்படி இருக்கிறது, எனக்கு ஹலாலான வியாபாரங்கள் சரி வராது, ஹலாலான விஷயங்கள் எனக்கு சரி வராது, அடியான் அல்லாஹுவை குறித்து என்ன எண்ணுகிறானோ அப்படித்தான் நடப்பான். இது அல்லாஹுடைய நியதி. ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் உலகத்திலே பெரிய ஒரு அநியாயக்கார அரசன் என்று அறியப்படக்கூடிய ஹஜ்ஜாஜ் பின் யூசுப், பல சஹாபாக்களை பல தாபீன்களை கொலை செய்தவர். அந்த ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் மரணிக்கிற நேரம், மூத்தாகிற நேரத்தில் ஹஜ்ஜாஜிடம் அவரது தாயார் வந்து கேட்டாங்களாம், மகனே நீ எவ்வளவோ தவறுகள் செய்திருக்கிறாய், எத்தனையோ நல்ல மக்களை கொலை செய்திருக்கிறாய், இந்த நேரத்தில் நீ அல்லாஹ்வை பற்றி என்ன எண்ணுகிறாய், இந்த நேரத்தில் அல்லாஹ்வை பற்றி நீ என்ன எண்ணுகிறாய். ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் சொன்னாராம், தன்னுடைய தாயிடத்தில் கேட்டாராம், என்னுடைய தாயே ஒருவேளை மறுமையிலே அல்லாஹத்தாலா என் விஷயத்திலே முடிவெடுக்கிற அதிகாரத்தை உன்னிடம் கொடுத்தால் நீ என்ன செய்வாய், அல்லாஹத்தாலா என்னை வந்து நரகத்தில் அனுப்புகிறதா சொர்க்கத்தில் அனுப்புகிறதாங்கிற முடிவெடுக்கிற அந்த விஷயத்தை அல்லாஹ் உன்னுடைய கையில் கொடுத்தா நீ என்ன செய்வாய். அப்போது ஹஜ்ஜாஜுடைய தாயார் சொன்னாங்களா, என்னிடத்தில் அல்லாஹ் கொடுத்தா நீ என்னதாக இருந்தாலும் என்னுடைய மகன், நீ எவ்வளோ அநியாயம் செஞ்சாலும் என்னுடைய மகன், நான் எப்படி உன்னை நரகத்தில் போடும்படி சொல்வேன், சொர்க்கத்தில் அனுப்பும்படி தான் சொல்வேன் அப்படின்னு அந்த தாய் சொன்னாங்களாம். ஹஜ்ஜாஜ் சொன்னாராம், 100 தாயினுடைய அன்பு கொண்டவன் அல்லாஹ், அந்த அல்லாஹ் என்ன எப்படி நரகத்திலே போடுவான் அந்த இறக்கும் நேரத்தில். இதை கேள்விப்பட்ட ஹசன் பஸ்ரி சொன்னார்களாம், ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் கடைசி நேரத்தில் பேசிய அந்த வார்த்தை, அல்லாஹுடைய அருள் மீது நம்பிக்கை வைத்து பேசிய அந்த வார்த்தையின் காரணமாக நான் நம்புகிறேன் அல்லாஹ் ஹஜ்ஜாஜையும் மன்னிப்பான். ஆக நாம் அல்லாஹுடைய விஷயத்தில் என்ன நினைக்கிறோமோ, என்ன ஆசைப்படுகிறோமோ, அதற்காக முயற்சிக்கிறோமோ, அதை அல்லாஹ் இந்த உலகத்தில் லேசாக்குறான். ஆனால் இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு அத்தகைய கனவுகள் கிடையாது, முஸ்லிம்களுக்கு அத்தகைய லட்சியங்கள் கிடையாது, உயர்ந்த ஆசைகள் முஸ்லிம்களுக்கு என்னங்க கிடையாது. அது இல்லாத காரணத்தினால்தான் உலகின் மற்ற சமூகங்களுடைய வேகத்திற்கும் மற்ற சமூகங்களுடைய வளர்ச்சிக்கும் இன்றைக்கு நாம் ஈடுகொடுக்க முடியாமல் இருக்கிறோம். உலகை ஆண்ட சமுதாயம், உலகை ஆட்சி செய்த சமுதாயம் இன்றைக்கு அற்ப விஷயங்களுக்காக அரசாங்கங்களை கெஞ்ச வேண்டிய நிலை. ஒரு நாட்டை ஆட்சி செய்த சமுதாயம் எங்களுக்கு 2 சீட்டு கொடு, 3 சீட்டு கொடு என்று கெஞ்ச வேண்டிய அவலம். என்ன காரணம், நாம் உயர்ந்த கனவுகள் காணவில்லை, உயர்ந்த லட்சியங்கள் இல்லை. அதனால் அற்ப விஷயங்களுக்காக அரசியல் தலைவர்களை தாஜா போட்டுக்கொண்டு, அரசியல் தலைவர்களை ஐஸ் வைத்து கொண்டு வாழக்கூடிய ஒரு கேவலமான நிலையில் இருக்கிறோம். எனவே உயர்ந்த லட்சியங்களை ஆசைப்பட்டு அதற்காக முயற்சித்தோம் என்று சொன்னால் அல்லாஹாலா அந்த முயற்சிகளை கைகூட செய்வான். பார்க்கிறோம் இன்றைக்கு உலகத்தில் கிறிஸ்தவ சமூகம் இன்றைக்கு எவ்வளவு வேகமாக வளர்ந்து வருகிறார்கள். அவருடைய வளர்ச்சி, அவருடைய முன்னேற்றம், இன்றைக்கு அவர்கள் கிறிஸ்தவ மத பிரச்சாரம் எந்த அளவுக்கு செய்கிறாங்க, ஏ நாம் செய்ய முடியாதா, அந்த அளவுக்கான பொருளாதாரம் நம்மிடத்தில் கிடையாதா. அண்மையில் நம்முடைய ஜாமியா உசூத்துல் ஹசனாவிற்கு அப்துல் குத்தூஸ் பாகவி என்று ஒரு பெரிய அறிஞர் வந்திருந்தார்கள். அவர்கள் எகிப்து ஜாமியுல் அஸ்ஹரிலே படித்துவிட்டு ஜாமியுல் அஸ்ஹர் மூலமாக ஆப்பிரிக்க நாடுகளுக்கு ஒரு தாயாக ஒரு பிரச்சாரகராக அனுப்பப்பட்டவர்கள். அவங்க அங்கே இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாங்க. அவங்க அண்மையில் வந்திருந்தாங்க. அவங்கள நாம் ஒரு மாணவர்களுக்கு ஒரு பயிற்சிக்காக அழைத்திருந்தோம். அந்த நேரத்தில் அவங்க சொன்னாங்க, ஆப்பிரிக்க நாடுகள் ஒட்டுமொத்த சஹாபாக்களால் வெற்றி கொள்ளப்பட்டு 100% முஸ்லீம் நாடுகளாக இருந்தது. ஆப்பிரிக்க நாடுகளில் முழுக்க முழுக்க முஸ்லீம்கள், அங்கே கிறிஸ்தவர்களோ யூதர்களோ யாருமே கிடையாது, முழுக்க முஸ்லீம்கள். ஆனால் இன்றைய நிலை என்ன சொன்னார்கள், ஆப்பிரிக்க நாடுகளில் ஒரு நாடு தன்சானியா என்று ஒரு நாடு, அந்த நாட்டினுடைய தலைநகரத்தினுடைய பெயர் தாருசலாம். தாருசலாம்னு பேரை கேட்டாலே என்ன சொல்லுவோம், ஒரு முஸ்லீம் நாடு, ஒரு முஸ்லீம் ஊர், எல்லாம் முஸ்லீம்களாகத்தான் இருப்பாங்க, ஏன்னா பேரே தாருசலாம். சொன்னாங்க தன்சானியாவுடைய தலைநகரம் தாருசலாம், பெயர் முஸ்லீம் பெயர். ஆனால் இன்றைக்கு அந்த தாருசலாம் என்கிற அந்த நகரத்தில் 85% கிறிஸ்தவர்கள், 15% மட்டும் முஸ்லீம்கள். இப்போ என்ன காரணம் விரிவாக அவங்க சொன்னாங்க. காரணம் ஒன்றும் அல்ல, கிறிஸ்தவர்கள் கையில் தான் பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது, காலேஜுகள் அவர்களுடைய கையில் தான் இருக்கிறது, எல்லா துறைகளும் அவர்களுடைய கையில் இருக்கிறது, ஒரு முஸ்லீம் படிக்க வேண்டுமானால் ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்திற்கு செல்ல வேண்டும். அவர்கள் சொல்வார்கள், உன்னுடைய பெயர் என்ன? முகம்மது. முகம்மது என்றால் சேர்க்க முடியாது, மைக்கேல் என்று மாற்றினால் சேர்த்துக்கொள்வோம். முதல்ல பெயரை மாற்றுவான், மைக்கேல், படிக்கிறதுக்காக பெயரை மாற்று. இப்படி ஆரம்பமாகுது. அவனுடைய பெயர் யாக்கூப் என்று சொன்னால் ஜேக்கப் என்று மாற்று. இந்த பெயரை மாற்றினால் கல்லூரியிலே சேர்ப்போம், பள்ளிக்கூடத்திலே சேர்ப்போம். இப்படி ஒவ்வொரு முஸ்லிமையும் அவன் ஆரம்பத்தில் ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்திற்கோ ஒரு கல்லூரிக்கோ செல்ல வேண்டுமானால் முதல்ல பெயர் மாற்றம் செய்ய வேண்டும். அப்படி மாற்றம் செய்தால்தான் கல்லூரியில இடம். முதல்ல சரி, ஆரம்பத்தில் பெயர் தானே மாற்ற சொல்கிறாங்க, மாற்றிக்கோ என்று அப்படியே படிப்படியாக அவர்களுடைய பெயர் மாற்றங்கள் செய்து அவர்களது திருமண விஷயங்கள் உட்பட எல்லா விஷயங்களையும் அவர்களது கலாச்சாரத்தை மாற்றி இன்று 85% பேர் அங்கே கிறிஸ்தவர்களாக இருக்கிறார். காரணம் என்ன? முஸ்லீம் சமுதாயத்திற்கு அதுபோன்ற உயர்ந்த லட்சியங்கள், அவர்கள் கல்லூரிகள், பெரிய பெரிய மருத்துவமனைகள், பெரிய பெரிய பள்ளிக்கூடங்களை நிறுவி இன்றைக்கு அதன் மூலமாக முழு உலகத்திலும் கிறிஸ்தவத்தை பரப்புகிறாங்க. நம்முடைய குழந்தைகளை கிறிஸ்தவத்திற்கு மாற்றிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் நமக்கு அத்தகைய லட்சியம் கிடையாது. நாம் காணுகிற கனவுலாம் ஊரில் ஒரு வீடு கட்டணும், ஊரில் ஒரு வீடு கட்டினா ஊரில் ஒரு மதிப்பு, நம்முடைய அந்தஸ்துக்கு நாம் வைத்து கொண்ட அற்ப அளவுகோல் ஒரு வீடும் ஒரு கல்யாணமும். ஆனால் ஒரு முஸ்லீமுடைய கனவும் ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கை இவ்வளோ அற்பமானதல்ல. சஹாபாக்கள் ஸ்பெயினை வெற்றி கொண்ட போது அந்த நிலப்பரப்பு முழுவதுமாக கையில் வந்தபோது அந்த சஹாபாக்கள் கடலுடைய ஒரு பாதி தொலை வரை சென்றாங்க. சென்று என்ன சொன்னார்கள்? இந்த பகுதி முழுவதையும் நாங்கள் அல்லாஹுடைய ஆட்சியை கொண்டு வந்து விட்டோம். இனி இந்த கடலுக்கு அப்பால் ஒரு நிலப்பரப்பு இருக்கிறது என்று சொன்னால் அங்கேயும் சென்று அல்லாஹுடைய தீனை நாங்கள் கொண்டு வருவோம். இது சஹாபாக்குடைய கனவு. இந்த பகுதியை நாங்கள் வென்று விட்டோம், ஆனால் எங்களுடைய லட்சியம் இதோடு முடியவில்லை. இந்த கடலுக்கு அப்பால் ஒரு நிலப்பரப்பு இருக்கிறது என்று சொன்னால் அங்கேயும் அல்லாஹுடைய தீனை கொண்டு வருவோம் என்று முழு உலகத்திலும் அல்லாஹுடைய தீனை கொண்டு வர அவர்கள் கனவு கொண்டாங்க. அவங்களுடைய காலத்தில் சந்திரனில் மனிதன் கால் வைத்த செய்தி அவங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தால் அதையும் சொல்லியிருப்பாங்க, இந்த சந்திரனுக்கு சென்றால் அங்கேயும் அல்லாஹுடைய ஆட்சியை கொண்டு வருவோம், செவ்வாய் கிரகத்திலே மனிதனை குடியேற்ற வைக்க வேண்டும் என்று ஒரு முயற்சி நடக்குது. சஹாபாக்கள் பார்த்திருந்தா அவங்க சொல்லுவாங்க, அங்கே மனிதன் குடியேறினால் அல்லாஹுடைய தீனை, அல்லாஹுடைய ஆட்சி அங்கேயும் கொண்டு வரும். சஹாபாக்குடைய கனவு. இப்படி ஒரு முஸ்லீமுடைய உயர்ந்த லட்சியம் குறிக்கோள், இவ்வளவு பறந்து விரிந்திருக்க வேண்டிய குறிக்கோள். இன்னைக்கு நாம குறிக்கோளை ரொம்ப சுருக்கிட்டு ஊருக்கு வந்தா நம்முடைய லட்சியம் என்ன? சாப்பிட்றதுக்காக வர்றது, வேற எதுவும் கிடையாது. நம்ம ஊருக்காக நம்ம என்ன செய்யணும்னு நினச்சிருக்கிறோம்? இந்த ஊருடைய முன்னேற்றத்திற்கு, இந்த ஊருடைய கண்ணியத்திற்கு, இந்த ஊருடைய பாதுகாப்பிற்கு ஏதாவது செய்யணுங்கிற அக்கறை யாருக்காவது இருக்குதா? ஊருக்கு வந்தால் சும்மா இருக்கணும், சாப்பிடணும். இந்த நிலையின் காரணமாகத்தான் ஊரை பற்றிய ஒரு குறிக்கோள், ஒரு லட்சியம் இல்லாத ஒரு காரணத்தினால தான் ஊரில் பல தகாத சம்பவங்கள் நடக்குது. அதில் பாதி உண்மை, பாதி மிகை, பாதி பொய் என்றும் சொல்லப்படுது. ஆக சில சம்பவங்கள் நடக்கிறது, சில அடிப்படைகள் உண்டு. நம்முடைய எதிரிகள் ஊரை, நம்முடைய ஊரை பற்றி ஒரு சூழ்ச்சி, ஒரு சதி திட்டம் தீட்டிக் கொண்டே இருக்கிறாங்க. நான் இந்த பள்ளிக்கு இமாமாக வந்த ஆரம்ப நாட்களிலிருந்து எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கிறேன், இந்த ஊர் பெண்கள் மீது ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு குறி உண்டு. நான் அப்படியெல்லாம் பல சந்தர்ப்பங்களில் பேசிய நேரத்தில் பல பேர் என்னுடைய பேச்சை எதிர்த்திருக்கிறார்கள், மிகைப்படுத்தி பேசுவதாக சொன்னார்கள். ஆனால் இப்போது அதற்கான அறிகுறிகளும் செயல்பாடுகளும் நம் கண்முன்னே நடக்கிறதா இல்லையா? அண்மையில் கூட ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய மீட்டிங் நடந்திருக்கிறது, பல்லப்பட்டி பெண்களை குறிவைத்து அதிலே பேசப்பட்டிருக்கிறது. இந்த பெண்களை கவர்ந்து இழுத்து அவர்களை தன்னோடு அழைத்து செல்பவனுக்கு என்னென்ன பரிசுகள் உண்டு என்றெல்லாம் பேசப்பட்டிருக்குது. இந்த தகவல் நமக்கு வந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் இதையும் நம்மிலே பல பெரியவர்கள் சொல்லுவாங்க, இதெல்லாம் சும்மா ஒரு ஏதோ வயசு கோளாறில் பேசுகிறாங்க, ஒரு வேகத்தில் பேசுகிறாங்க. இப்படி பேசி பேசி நம்முடைய வேகத்தையும் நம்முடைய உணர்வுகளையும் அடக்கி நாம் இன்றைக்கு தன்மானத்தை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கௌரவத்தை இழந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பெண்கள் மீது எவ்வளோ பெரிய தாக்குதல் நடத்தப்படுகிறது, எத்தனை பெண்கள் இதுவரைக்கும் வெளியே போயிருக்கிறாங்க, நமக்கு அதை பற்றி என்ன கோபம் நமக்கு வந்துச்சு? ஒரு முஸ்லீம் தீனை விட்டு மதம் மாறி போகிறான்னு சொன்னால் எவ்வளோ கோபம் வரணும்? அந்த கோபம் நமக்கு வந்துச்சா? இன்றைக்கு தீனை விட்டுட்டு ஒருத்தன் இஸ்லாத்தை விட்டுட்டு வெளியே போகிறான்னு சொன்னால் எவ்வளோ கோபம் வரணும்? குரானில் நம்ம பார்க்குறோம், மூசா அலை இஸ்லாம் தௌராத்தை பெறுவதற்காக தூர்சினா மலைக்கு போனாங்க. போகும்போது தன்னுடைய சகோதரர் ஹாரூன் அலை இஸ்லாமை தன்னுடைய பிரதிநிதியாக நியமிச்சுட்டு போனாங்க. நான் போயிட்டு வர்ற வரைக்கும் நீ இந்த மக்களை பார்த்துக்கப்பான்னு என்னங்க வச்சுட்டு போனாங்க. ஹாரூன் மூசா அலை இஸ்லாம் தௌராத்தை வாங்கிட்டு அவங்க திரும்பி வர்றதுக்குள்ளே இந்த பனு இஸ்ராயலர்களை சாமிரி என்று ஒருவன் அவர்களை மாற்றி காளை மாட்டை வணங்க செஞ்சிட்டான். காளை மாட்டை வணங்க செய்து விட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் திரும்பி வர்றாங்க. வந்து பார்த்தா தன்னுடைய சமுதாயம் கஷ்டப்பட்டு உழைத்து அல்லாஹுடைய ஏகத்துவத்தை போதித்து உண்மை வணக்கசாலிகளாக மாற்றி அந்த சமுதாயம் காலமாட்ட வணங்கிட்டு இருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு கோபப்பட்டாங்க. குர்ஆன் அதை சொல்லி காட்டுகிறது மிக அற்புதமாக. ஃபலம்மா ரஜஅ மூசா இலா கௌமிஹி கத்பான அஸிஃபா, மூசா அலைஹிஸ்ஸலாம் தன் கூட்டத்திடம் திரும்பிய போது கடும் கோபப்பட்டார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னா கையில் இருந்த தௌராத்துடைய பிரதிகளை தூக்கி எறிந்தார்கள். இது அல்லாவுக்காகப்பட்ட கோபம். குர்ஆனை நாம் தூக்கி எறியலாமான்னு கேட்கக்கூடாது. எதுக்காக தூக்கி எறிஞ்சாங்க? அல்லாஹ்வுடைய தீன் மீது ஏற்பட்ட அந்த தீனுக்காக ஏற்பட்ட கோபம். நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மக்களை மாற்றியிருக்கிறேன், இந்த மக்கள் இலை சிறுக்கிற்கு இணை வைப்பிற்கு திரும்பி விட்டார்களே என்று கையில் இருந்த வாஹதல் அல்வா எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டான். அல்கல் அல்வா, கையில் இருந்த அந்த தௌராத்துடைய பிரதிகளை தூக்கி வீசிட்டான். வீசிட்டு தன்னுடைய சகோதரர் ஹாரூன் அவனுடைய தாடியை போய் மூசா அலைஹிஸ்ஸலாம் பிடிச்சான். குர்ஆன் சொல்லுது தன்னுடைய சகோதரர் தாடியை பிடிச்சிட்டு கேட்டாங்க, நீங்க என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க நீங்கன்னு சொல்லி. ஆக நபிமார்கள், ஒரு மனிதன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போறான்னு சொன்னா அவனுக்கு எவ்வளவு கோபம் வரணும்? ஆனால் இன்றைக்கி நாம் இந்த சம்பவங்களை கேள்விப்படுறோம், நமக்கு கோபம் வர்றது கிடையாது. காரணம், நமக்கு வாழ்க்கையில் லட்சியமே கிடையாது. நம்முடைய சுயநலம், நம்முடைய குடும்பம், ஏதோ நம்முடைய வாழ்க்கை பொழப்பு ஓடுதா, இவ்வளோதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியமே தவிர வெறி பெரிய குறிக்கோள் நமக்கு இல்லாத காரணத்தினால தான் இத்தகைய சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்பிற்குரியவர்களே, இமாம் ஷாஃபி சொன்னது போல, ஹிம்மத்தி ஹிம்மத்துல் முலூக், என்னுடைய லட்சியம் அரசர்களுடைய லட்சியம். நாம் வெறும் சீட்டுகளுக்காக அல்ல, இந்த நாட்டிலேயே அல்லாஹுடைய தீன் வர வேண்டும், அல்லாஹுடைய ஆட்சி வர வேண்டும், இந்த கனவு இருக்கணும். எப்படி நாம் நினைக்கிறோமோ அல்லாஹ் அப்படித்தான் நடக்கிறான். ஆரம்பகால முஸ்லீம்கள் அப்படி தான் நினைச்சாங்க. அவங்க எந்த ஒரு முஸ்லீம் அல்லாதவனுடைய ஆட்சிக்கு கீழே இருக்கணும்னு நினைக்கல, நாமே ஆட்சியாளர்களாக வேண்டும் என்று நினைத்தார்கள். அல்லாஹ் அவங்களுக்கு உலகத்தையே கொடுத்தான். நாம இன்னைக்கு அந்த எண்ணமும் அந்த லட்சியம் நமக்கு கிடையாது. சின்ன சின்ன விஷயங்களில் கூட நமக்கு உறுதி இல்லை. சின்ன விஷயத்தில் கூட நம்ம வந்து எனக்கு ஆட்சி அதிகாரம் பெருசாக பேசுகிறோம். ஒரு சாதாரண விஷயத்தில் கூட நமக்கு உறுதி கிடையாது. தொழுகையில் நின்று துழுவது, இந்த விஷயத்தில் எத்தனை பேருக்கு உறுதி இருக்குது? சின்ன அற்ப காரணங்களுக்காக ஒரு சேரை போட்டு நாம் உட்கார்ந்துட்டுருக்கிறோம். ஆனால் நம்முடைய முன்னோர்களுக்கு எவ்வளோ உறுதி இருந்தது பாருங்கள். ஹஜரத் அப்துல்லாஹி இப்னு ஜுபைருடைய மகன் ஆமீர் இப்னு அப்துல்லாஹி இப்னு ஜுபைர், ஆமீர் இப்னு அப்துல்லாஹி இப்னு ஜுபைர் அவருக்கு மரணம் வந்து விட்டது. ஏறத்தால மௌத்தாக போகிறார். மகரிபுடைய பாங்கு சத்தம் கேட்கிறது. தன்னுடைய சுத்தி இருந்த மக்களை பார்த்து சொன்னாங்க, எஹ்மிலூனி இலல் மஸ்ஜித், என்னை பள்ளிக்கு தூக்கிட்டு போங்க, பள்ளிக்கு தூக்கிட்டு போங்கிறார். இப்போ கூட இருந்தவங்க கேட்டாங்க, இப்போ எப்படி பள்ளிக்கு உங்களை தூக்கிட்டு போக முடியும், இப்போ எப்படி உங்களை பள்ளிக்கு தூக்கிட்டு போக முடியும்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. பாங்கு சத்தம் என் காதில் கேட்குது, ஹையா அலஸ்ஸலா, ஹையா அலஸ்ஸலா, தொழுகைக்கு வாருங்கள், தொழுகைக்கு வாருங்கள்ங்கிற சத்தம் என்னுடைய காதில் கேட்குது. நான் எப்படி பள்ளிக்கு வராமல் இருக்க முடியும், என்னை தூக்கி செல்லுங்கள். தூக்கிட்டு வந்தாங்க. வந்து மொதல் சஃபல நின்னாங்க. முதல் ரக்காத்துடைய சஜிதாவிலே ஒஃபாத் ஆகிவிட்டாங்க. என்ன உறுதி அவர்களுக்கு? இறக்கிற நேரத்தில் ஒரு மனிதனால் நடக்க முடியுமா? இறக்கிற நேரத்தில் ஒரு மனிதனால் நிற்க முடியுமா? மன உறுதி இருந்தால் நிற்க முடியும். நின்று தொழுதார், சஜிதாவிலே ஒஃபாத்தானார். இது அந்த மக்களுடைய உறுதி, அவருடைய லட்சியம் அப்படி. இன்னைக்கு நாம நினைக்கிறோம் நமக்கு வந்து சஜிதா செஞ்சா ஏதாவது ஹார்ட்ல பிரச்சனை ஆயிடுமோ, இதயமே வெடித்தாலும் சரி என்னுடைய ரப்புக்கு முன்னால் நான் சஜிதா செய்வேன். அந்த எண்ணம் நமக்கு கிடையாது. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸுடைய கண் பார்வை கோளாறா இருந்துச்சு. மருத்துவர் சொன்னார், சஜிதா செய்யாதீங்க சொன்னாங்க. இந்த பார்வை போனாலும் பரவாயில்லை, ஆனால் ரப்புக்கு முன்னால் இந்த சஜிதாவை என்னால் விட முடியாது. அந்த மக்களுடைய உறுதி அப்படி இருந்தது. ஹம்பலி மதுஹபுடைய ஒரு பிரபலமான அறிஞர் இமாம் முஹம்மது இப்னுல் ஹபீப், இமாம் முஹம்மது அவர்கள் பக்கவாத நோய் அவர்களுக்கு ஏற்பட்டது. இப்போ பக்கவாத நோய் ஏற்பட்ட பிறகு சொன்னாங்க, என்னை பள்ளிக்கு கொண்டு போங்க தொழுகிக்குன்னு சொன்னாங்க. எல்லாரும் சொன்னாங்க, நீங்கள் ஜமாத்துக்கு வர வேண்டிய தேவையில்லை, நீங்கள் ஜமாத்தில் வந்து கலந்து கொள்ள வேண்டிய தேவை என்ன இருக்குது, உங்களை போன்ற நோயாளிகளுக்கு எல்லாம் சலுகை எழுத்திருக்கிறான், நீங்கள் வீட்டில் தொழலான்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, இல்லை என்னால் அது முடியாது, நான் வீட்டில் தொழ முடியாது, பள்ளிக்கு நான் சென்று தான் ஆக வேண்டும், என்னை தூக்கி கொண்டு சஃபில் நிறுத்துங்கள், நான் ரப்புக்கு முன்னான தக்பீர் கட்டிட்டேன்னு சொன்னால் என்னால் நிற்க முடியும். ஒரு பக்கவாத நோயில் உள்ளவர் பேசுகிறார், நீங்கள் கொண்டு வந்து வைங்க நான் தொழுதுருவேன்னு சொன்னார். அப்புறம் சொல்லிட்டு சொன்னார், முதல் சஃபில் பள்ளியில் எப்போவுமே என்னை நீங்கள் பார்க்கலாம், முதல் சஃபில் என்னை பார்க்கவில்லை ஆனால் என்னை கபரில் வந்து தேடுங்கன்னு சொன்னார். நான் முதல் சஃபில் இல்லைன்னு சொன்னால் என்னை கபரில் தான் நீங்கள் பார்க்கணும். இது அவர்களுடைய உறுதி. இது இந்த உறுதியினால் எந்த சோதனையிலும் அவர்களுக்கு தொழுகை ஒரு பாரமே கிடையாது. நான் பலமுறை இந்த சம்பவத்தை சொல்லியிருக்கிறேன். இமாம் ஷாபி ரஹமத்துல்லா அலை தாபியன்களிலே ஒரு பெரிய அறிஞர். அவனுடைய காலில் புற்றுநோய், மருத்துவர்கள் அறுத்தெடுக்கணும்னு சொன்னாங்க. இன்றைக்கு இருக்கிற மாதிரியான மருந்துகள் அன்றைக்கு இல்லை, எப்படி அறுப்பது? அவங்க சொன்னாங்க, நான் தக்பீர் கட்டி விடுகிறேன், காலை அறுத்துருங்க. இமாம் அவர்கள் தக்பீர் கட்டினாங்க, அந்த காலை அறுத்து எடுக்கப்பட்டது. எடுக்கப்பட்ட பிறகு மருத்துவர்கள் சொன்னாங்க, இந்த காலை வெட்டுறதுக்கு நாங்கள் பல மணி நேரம் போராடினோம், ஆனால் அவங்க உடம்புல சிறு சரணம் கூட தெரியலேன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க, நான் எந்த ரப்புக்கு முன்னால் நின்றேனோ அந்த ரப்புடைய கண்ணியம், அந்த ரப்புடைய மகத்துவத்தை தவிர என் கண் முன்னால் எதுவுமே தெரியல, என் கண் முன்னால் எதுவும் தெரியல, காலை அறுத்த எடுத்து போ ஒன்றுமே தெரியல. பிறகு அந்த காலை பார்த்துட்டு சொன்னாங்க இமாம் ஷாபி அவர்கள், உலகத்தில் தன்னுடைய உறுப்புகளை யாரார் எப்படி எப்படி இல்லாமோ இழக்கிறாங்க, பாருங்க எத்தனை பேர் ஆக்சிடென்ட்ல கை கால் போகுது. சொன்னாங்க, உலகத்தில் எத்தனையோ பேர் தன்னுடைய உறுப்புகளை எப்படி இல்லாமோ இழக்கிறான், ஆனால் நீ பாக்கியம் பெற்ற கால் அல்லாஹை வணங்கக்கூடிய நிலையிலே துண்டிக்கப்பட்டிருக்கிறாய், அல்லாஹுடைய இபாதத்தில் இருக்கும் போது துண்டிக்கப்பட்டிருக்கிறாய். இது அவர்களுடைய உறுதி. ஒரு சாதாரண தொழுகையில கூட நின்று வணங்க வேண்டும் என்கிற உறுதி நமக்கு இருக்கிறதா? இன்றைக்கு சேரில் உட்கார்ந்து தொழக்கூடியவர்களில் கணிசமான நபர்களுக்கு சேரில் உட்காரும் அளவிற்கு எந்த காரணமும் இல்லை என்பதுதான் என் போன்றவர்களுடைய கருத்து. ஒரு சிலரை தவிர அறவே குனிய முடியாது, காலை மடக்கவே முடியாது, மடக்கினால் துடிதுடிக்கிற வேதனை உண்டு என்று ஒரு சிலர் மட்டும்தான் உண்டு. அத்தகையவர்களை தவிர வேறு யாருக்குமே எனக்கு இந்த அனுமதி இல்லை. ஆனால் சர்வசாதாரணமாக தனக்கென்று ஒரு அந்தஸ்தை பார்த்து கொள்கிறார் ஒரு பெரிய பணக்காரர்னா, இனி அவர் நின்று தொழக்கூடாது, சஃபில் நாலு பேரோடு நின்று அவருக்கு கேவலம், இன்னைக்கு சேருங்கிறது பிரஸ்டீஜுடைய அடையாளமாகி போச்சு, இன்னும் கொஞ்ச நாள் அல்லாஹ் பாதுகாக்கணும், ஏறத்தாழ மஸ்ஜிதுகள் சர்ச்சுகளாகத்தான் ஆகப்போகுது, மஸ்ஜிதுகள் சர்ச்சுகளாக மாறப்போகுது. எப்படி கிறிஸ்தவர்களிடமும் தொழுகை இருந்தது, நாம் செய்கிற இந்த சுஜூ, நாம் செய்கிற இந்த ருக்கு குரானில் அல்லாஹ் சொல்கிறான், அவங்களுக்கும் இருந்தது. ஆனால் இன்றைக்கி கிறிஸ்தவ சர்ச்சுகளில் தொழுகை இருக்குதா, ருக்கு சுஜூத் இருக்குதா? இல்லை. ஏன்னா இந்த இப்படி தான் சேர் வந்துச்சு, சேர் வந்து வந்து சுஜூதுன்னு ஒன்று இல்லாமல் ஆகிப்போச்சு. இன்றைக்கி அப்படி தான் பள்ளிகள் எல்லாம் சர்ச்சுகளாக மாறுகிற அளவிற்கு இன்றைக்கி சேர்கள் நாளுக்கு நாள் அதிகமாகுது. இந்த சின்ன விஷயத்தில் மன உறுதி இல்லைன்னு சொன்னால் பிறகு வாழ்க்கையில் வேறு எங்கே நமக்கு மன உறுதி வரும், எந்த விஷயத்தில் நமக்கு லட்சியம் வரும்? ஆக ஒவ்வொரு விஷயத்திலும் சரி, உயர்ந்த விஷயங்களை நாடுங்கள். தொழுகை என்று வந்துவிட்டால் என்னால் நிற்க முடியும், நான் அல்லாஹுக்கும் முன்னால் நிற்கிறேன், அல்லாஹ் உதவி செய்வான், என்னுடைய பாதங்களுக்கு அல்லாஹ் சக்தியை தருவான். அதில் ஷேகுல் ஹதீஸ் ரஹமத்துல்லாஹி அலை மதீனாவில் இருந்தாங்க, கடைசி காலத்தில் மதீனாவில் இருக்கும்போது அவங்களால் எஞ்சிக்க முடியாது, எழுந்து உடலும் என்னங்க பருமனான உடல், வயது அதிகம், எழுந்திருக்க முடியாது. அவங்களுடைய சகாக்கள் பணியாளர்கள் அவங்கள தூக்கி விடுவாங்க, தூக்கி விட்டுட்டு தக்பீர் கட்டிட்டாங்கன்னு சொன்னால் ஹதரத் அவர்களுக்கு ஒரு வியாதி இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. தக்பீர் கட்டிட்டாங்கன்னா ஒரு வியாதி இல்லாத மனிதர், ஒரு சாதாரணமாக தக்பீர் கட்டி நின்று எப்படி தொழுவாரோ அப்படி தொழுவாங்க ஷேகுல் ஹதீஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி. காரணம், அல்லாஹுடைய விஷயத்தில் அடியான் என்ன நினைக்கிறானோ அப்படி நடக்கும், நமக்கு அந்த நம்பிக்கை கிடையாது. நீ சேரில் உட்காந்து தொழக்கூடியவங்க பல ஒழுக்கக்கேடுகளை செய்கிறாங்க, உட்காந்துக்கிட்டு காலை ஆட்டிகிட்டு இருக்கிறது, உட்காந்துட்டு சகஜமாக அரட்டி அடிச்சுட்டு உட்காந்துருக்கிறது, ஏன்னா ரப்புக்கு முன்னால் நிற்கிறதுங்கிறது எவ்வளோ இன்னைக்கு கேவலமாக போயிடுச்சு. இன்னைக்கு யாருக்கு முன்னால் நாம் நிற்கிறோம், எந்த ரப்புக்கு முன்னால் நிற்கிறோம்? இதே போல் மறுமையிலே அல்லாஹுக்கு முன்னால் நிற்க வேண்டும். அந்த நேரத்தில் அல்லாஹ் உங்களை பார்த்து கேட்டா, நீ எனக்கு முன்னால் நிற்கல, மறுமையில் சில பேர் அல்லாஹ் சொல்லுவான் மக்களை பார்த்து, சஜிதா செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான், சஜிதா செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். எல்லாரும் சஜிதாவை நோக்கி போவாங்க, ஆனால் எல்லாராலையும் செய்ய முடியாது, எல்லாராலையும் செய்ய முடியாது. யார் இந்த உலகத்தில் ரப்பை கண்ணியப்படுத்தி சஜிதா செஞ்சாங்களோ அவங்க சஜிதாவில் விழுவாங்க, யார் அல்லாஹ்வை சஜிதா செய்யலையோ அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் அவங்க குனிவாங்க, அவர்களால் குனிய முடியாது, அவர்களால் குனிய முடியாது. இப்போ நம்ம அல்லாஹுக்கு முன்னால் இருக்கிற இந்த விஷயத்தில் கூட நமக்கு உறுதி இல்லை. ஒரு சின்ன கஷ்டம், மௌத்து வந்தால் எங்கே வரும்? தொழுகையில் தான் வரப்போகுது. மௌத்து வந்துச்சுன்னு சொன்னால் தொழுகையில் தான் வரப்போகுது. அது எவ்வளோ பெரிய பாக்கியம் அது. வந்தால் வரட்டும், மருத்துவர்கள் சொல்கிறத தூக்கி போட்டுட்டு என்னங்க, முடியாதவர்களுடைய விஷயம் வேறு. நான் சொன்ன மாதிரி காலம் அடக்கவே முடியாது, சுஜூதுக்கு குனியவே முடியாது, அவர்களுடைய நிலை வேறு. மற்றவர்கள் ஃபரதான தொழுகையே நின்றுதான் தொழணுங்கிற இந்த விஷயத்தில் கூட நமக்கு உறுதி கிடையாது. ஆக வாழ்க்கையில் இந்த உறுதியற்ற நிலை, ஒரு குறிக்கோளும் லட்சியமும் இல்லாத நிலை தான் இன்றைக்கு இந்த உம்மத்தை ஒரு கேவலமான நிலையில், ஒரு தரந்தாழ்ந்த நிலையில் வைத்திருக்கிறது. எனவே அன்பிற்குரியவர்களை, நான் ஆரம்பத்தில் சொன்னது போல அந்த கிராமவாசி பெருமானாரிடம் ஒரு வாகனத்தை கொடுங்க, ஒரு வேலைக்காரி பெண்ணை கொடுங்க என்று கேட்டது போல, நாமும் இந்த உலகத்தில் வெறும் ஒரு வீடு, ஒரு கல்யாணம், இந்த லட்சியங்கள் இல்லாமல் உயர்ந்த லட்சியங்களோடு வாழ முயற்சிக்கணும். இந்த சமுதாயத்தினுடைய கண்ணியத்திற்காக, இந்த சமுதாயத்தினுடைய நன்மைக்காக, இந்த சமுதாயத்தினுடைய உயர்வுக்காக அனுதினமும் பாடுபடக்கூடியவர்களாக நான் உயிரோடு இருக்கிற வரை இந்த சமுதாயத்திற்கு என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்துவிட்டுத்தான் மரணிப்பேன் என்ற ஒவ்வொரு குறிக்கோள் நம்முடைய ஒவ்வொருவருக்கும் இணங்க வரணும். உயர்ந்த கனவுகள் காணணும். நம்முடைய பிள்ளைகளை இமாம் அபு ஹனீஃபாவை போன்ற ஒரு சட்டமேதையாக ஆக்குவேன், இமாம் அகமதை போன்ற ஒரு முஹத்திஸாக ஆக்குவேன் என்று ஒவ்வொருவரும் பெரிய கனவுகள். படிப்பு உலக படிப்பு கொண்டு போகிறோன்னு சொன்னால் வெறும் என்னங்க ஒரு சாதாரண நிலையில் அல்ல, ஒரு 10th+2 அல்ல, நம்முடைய பிள்ளைகளை பெரிய டாக்டர்களாக, பெரிய பெரிய என்னங்க அதாவது கவர்னர்களாக, ஐஏஎஸ் அதிகாரிகளாக வரணுங்கிற உயர்ந்த லட்சியங்கள், இந்த சமுதாயத்திற்கு உழைக்கக்கூடிய மக்களை உருவாக்கணும், இந்த லட்சியங்கள் என்னங்க நமக்கு வர வேண்டும். இதைத்தான் அல்லாஹும் விரும்புகிறான். பெருமானாரும் அதைத்தான் சொன்னார்கள், இன் அல்லாஹ யுஹிப்பு மஆலியல் உமூரி வ அஷ்ராஃபஹா. அல்லாஹ் உயர்ந்த லட்சியங்களை விரும்புகிறான், மட்டமான எண்ணங்களை அல்லாஹ் வெறுக்கிறான் என்று சொன்னார்கள். எல்லாம் அல்ல, அல்லாஹ் அத்தகைய உயர்ந்த குறிக்கோள் உயர்ந்த லட்சியமுடைய மக்களாக நம்மை ஆக்கிடுவானாக. எல்லா நிலையிலும் ஈமானுடைய உறுதியோடு அல்லாஹை நின்று வணங்கக்கூடிய அந்த மனோதைரியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திடுவானாக. இந்த சமுதாயத்தினுடைய கண்ணியத்திற்கும் உயர்வுக்கும் பாடுபடக்கூடிய ஒரு லட்சியத்தை அல்லாஹ் நம் எல்லோருடைய உள்ளத்திலும் ஏற்படுத்தி அருள்வானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, வருகிற ஞாயிற்றுக்கிழமை மகரிப் தொழுகைக்கு பின் நம்முடைய கிழக்கு பள்ளியிலே சென்னை மக்கா மசூதியுடைய இமாம் ஷம்சுத்தீன் காசிமி ஹஜ்ரத் அவர்கள் ஒரு சிறப்புரையாற்றவிருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன என்கிற இந்த தலைப்பில் தான் அவங்க பேச சொல்லியிருக்கிறோம். காரணம், நம்முடைய மக்கள் ஊரில் எவ்வளவோ தனவந்தர்கள் இருக்கிறாங்க, சம்பாதிக்கிறது எதுக்கு என்ற ஒரு லட்சியம் இல்லாமல் கோடிக்கணக்கில் பணத்தை சேர்த்து வச்சுருக்கிறோம். இந்த பணத்தை வைத்து நாம் என்ன செய்ய போகிறோம்? நாளைக்கு கபூரில் இந்த பணம் நமக்கு நிச்சயமாக வரப்போகிறது கிடையாது. எல்லாருக்கும் தெரியும் நாம் சம்பாதித்தது கபூரில் நமக்கு வரப்போகிறது இல்லை. ஆனால் இந்த பணத்தை கொண்டு நம்முடைய சமுதாயத்துக்கு நாம் என்ன செஞ்சுருக்கிறோம்? நம்முடைய ஊரில் எத்தனை ஏழை குமர்கள் இருக்கிறாங்க, எத்தனை ஏழை மாணவர்கள் இருக்கிறாங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த பணம் ஏதாவது ஒரு விதத்தில் பயன்படுதா என்றால் நிச்சயமாக இல்லை. எனவே நம்முடைய வாழ்க்கையில் என்ன நாம் எதை அடிப்படையாக வைத்து வாழ வேண்டும் என்கிற ஒரு பொது நோக்கு அடிப்படையிலே ஹஜ்ரத் அவர்களை நாம் அழைத்திருக்கிறோம். எல்லோரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
This audio was downloaded from tamilislamicmedia.com.